நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் மிஷேல் ஆனந்தராஜா.
Hi, hi, how are you?
ஹிகின்ஸ் தொகுதியில் வெற்றி பெற்றதற்கு முதலில் நமது வாழ்த்துக்கள்.
Thank you.
இந்த தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற்றது பற்றி உங்களது உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
Look, I'm incredibly humbled and I'm
ஹிகின்ஸ் தொகுதி மக்கள் தம்மை பிரதிநிதித்துவப்படுத்துமாறு என்னை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். அந்த பொறுப்பை நான் தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்கிறேன். பல கோணங்களில் இது ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம். அத்துடன் அவர்களை நேர்மையுடனும் கடமை உணர்வுடனும் உண்மையாக பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான பொறுப்பின் எடையை நான் உணர்கிறேன்.
And represent them faithfully.
ஆஸ்திரேலிய ஃபெடரல் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தமிழர் நீங்கள் என்று பல தமிழ் ஊடகங்கள் விளம்பரப்படுத்தியுள்ளன. உங்கள் அடையாளம் என்ன? உங்கள் பின்னணி பற்றி நீங்கள் என்ன கூறுவீர்கள்?
Well, look, I have a fairly complex ancestry. My ancestry is Sri Lankan Tamil. Yes, it is. My parents are Tamil.
எனது பின்னணி மிகவும் சிக்கலானது. எனது பூர்வீகம் இலங்கை தமிழர்தான். ஆம், எனது பெற்றோர் தமிழர்கள். ஆனால் நான் இங்கிலாந்தில் பிறந்தேன். எனது 11 வயது வரை நான் தென்மத்திய ஆப்பிரிக்காவில் உள்ள ஜம்பியா என்ற நாட்டில் வாழ்ந்தேன். நான் சிறு வயதிலேயே ஆஸ்திரேலியாவுக்கு குடிவந்தேன். எனக்கு தமிழ் மொழி பேச தெரியாது. ஆனால் தமிழில் நீங்கள் பேசினால் அதை நான் புரிந்து கொள்வேன். என்னால் பேச முடியாது. எனக்கு தமிழ் கலாச்சாரத்துடன் தொடர்புகள் உள்ளன. ஆனால் பலர் அனுமானிப்பது போல அது வலுவானதாக இல்லை. ஆனால் எனது தமிழ் கலாச்சார பின்னணி நிச்சயமாக என் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொல்வது முக்கியம் என்று நினைக்கிறேன். அது பற்றி எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நான் ஒரு ஆஸ்திரேலியன், ஒரு பெருமைக்குரிய ஆஸ்திரேலியன். அத்துடன் புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு கொடி வந்தவர்கள் பலரது கதையை நான் மிகவும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் என்று நினைக்கிறேன். உண்மையிலேயே அது கடின உழைப்பு மற்றும் தியாகத்தின் மூலம் பிறந்தது.
That's really born out through hard work and sacrifice.
உங்களுக்கு அரசியல் பின்னணி இல்லை. எனக்கு தெரிந்தவரை நீங்கள் எந்த அரசியலிலும் ஈடுபட்டதில்லை. மருத்துவ பின்னணியிலிருந்து அரசியலுக்கு வந்த மாற்றம் எப்படி இருந்தது?
Well, I actually was politicized in medicine and it happened during the pandemic.
உண்மையில் நான் மருத்துவராக இருந்தபோதே அரசியல் மயமாக்கப்பட்டேன். அது பெருந்தொற்று நோய் காலத்தில் நடந்தது. சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பிற்காக நான் குரல் கொடுத்தேன். 2020 ஆண்டின் நடுப்பகுதியில் பெருந்தொற்று நோய் பரவ ஆரம்பித்து 6 மாதங்கள் கழித்து சுகாதார பணியாளர்களுக்கான தொழில்சார் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை பற்றி நான் குரல் கொடுத்தேன். அதற்காக ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் ஆஸ்திரேலியா என்ற அமைப்பை சிலருடன் இணைந்து நிறுவினேன். பல ஊடகங்கள் வழியாக விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன். முக்கிய ஊடகங்களில் எழுதினேன். அத்துடன் அறிவியல் தளங்களில் விரிவுரைகள் செய்தேன். நான் எனது சகாக்களுடன் கலந்தாலோசித்து நோய் தொற்று குறித்த அறிக்கையிடலில் வெளிப்படைத்தன்மை வேண்டுமென்றும் சுகாதார பணியாளர்களுக்கு சிறந்த PPE பாதுகாப்பு உபகரணங்களை பெறுவதற்கும் உண்மையில் அழுத்தம் கொடுத்தேன். அந்த காலகட்டத்தில் அரசியலில் இரு பெரும் கட்சிகளின் பல்வேறு அரசியல் பிரமுகர்களை நான் தொடர்பு கொண்டேன். அந்த வேளை லேபர் கட்சியினர் எனது கருத்துக்களை ஆர்வத்துடன் கேட்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், உதவ தயாராகவும் இருந்ததை நான் கண்டேன். அதிகப்படியான வேலைதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த அனுபவம் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், அதிகாரத்தில் உள்ளவர்கள், குறிப்பாக அரசியல்வாதிகள் செய்யும் செயல்கள் அல்லது செய்யாமல் தவிர்ப்பவை என்னை போன்ற களத்தில் உள்ளவர்கள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அத்துடன் நாம் விரும்புகின்ற அளவு மாற்றத்தை ஏற்படுத்த, அவற்றை விரைவாக ஏற்படுத்த நீங்கள் உண்மையிலேயே அரசியல் வளையத்திற்குள் நுழைய வேண்டும் என்பதை நான் உணர்ந்தேன். அதனால் நான் அரசியல் மயமாகிவிட்டேன். ஆனால் நீங்கள் சொல்வது சரிதான், நான் எந்த அரசியல் இயக்கத்திலும் அங்கம் வகிக்கவில்லை.
அதனை ஒரு கேள்வியாக வைத்திருந்தேன் மிஷேல். 2-3 வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் கொடுத்த நேர்காணல்களை கேட்டால், நீங்கள் தடுப்பூசிகள் வழங்கப்படுவதற்கு எதிரானவர் போல் தெரியவில்லை. ஆனால் ஆஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசிக்கு எதிராக குரல்
கொடுத்திருக்கிறீர்கள்.
மற்றும் நோவோவாக்ஸ் தடுப்பூசிகளை
வரவேற்றிருக்கிறீர்கள். That's just a smear campaign that was generated by the Liberal Party to discredit me when my campaign.
இது வெறும் அவதூறு பிரச்சாரம். லிபரல் கட்சியால் உருவாக்கப்பட்ட அவதூறு பிரச்சாரம். தேர்தலில் நான் போட்டியிடுகிறேன் என்ற எனது வேட்புமனு அறிவிக்கப்பட்ட போது என்னை இழிவுபடுத்துவதற்காகவும், தடுப்பூசி கொள்முதல் மற்றும் விநியோகத்தில் அவர்களின் மகத்தான தோல்விகளிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் இது செய்யப்பட்டது. பொது நிர்வாகத்தில் மிகப்பெரிய தோல்வி என்று முன்னாள் பிரதமர் மால்கம் டர்ன்புல் அவர்களால் வர்ணிக்கப்பட்டது. ஆமாம்.
As the greatest failure in public administration. So, yeah.
Sydney Morning Herald என்ற பத்திரிகையிலே நான் 2021 ஆண்டு ஜூலை மாதம் என நினைக்கிறேன், அதில் வெளியான செய்திகளை தான் நான் மேற்கோள் காட்டுகிறேன் மிஷேல்.
ஆமாம், அது எனது வேட்பு மனுவுக்கு எதிரான ஒரு திட்டமிடப்பட்ட பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகும்.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர், அண்மையில் நடந்த ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற தேர்தலில் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்திற்கு தேர்தலில் தெரிவாகியிருக்கும் இலங்கை தமிழ் பின்னணி கொண்ட மிஷேல் ஆனந்தராஜா அவர்கள். சரி, எமது நாட்டின் மிகச்சிறிய தேர்தல் தொகுதி பிரதமர் அந்தனி அல்பனீசி அவர்களின் தொகுதியான கிரெயின்ல தொகுதி. 32 சதுர கிலோமீட்டர் அளவுதான் அந்த தொகுதி. ஹிகின்ஸ் தொகுதி 39 சதுர கிலோமீட்டர், அதை விட சற்று பெரிய நிலப்பரப்பு. ஒரு சிறிய பகுதியில் அல்லது ஒப்பீட்டளவில் ஒரு சிறிய தொகுதியில் பிரச்சாரம் செய்வது அரசியல் பிரச்சாரங்களுக்கு புதியவராக இருக்கும் உங்களுக்கு எளிதாக இருந்ததா?
I don't think the size of the electorate matters too much. It's
தேர்தல் தொகுதியின் அளவு பிரச்சார வேலையில் அதிக தாக்கத்தை கொண்டிருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இது மக்களின் எண்ணிக்கை. ஹிகின்ஸ் தொகுதியிலும் 110,000 மக்கள் வாழ்கிறார்கள். இந்த தொகுதியில் தனி வீடுகள் உள்ளன. அத்துடன் அதிக அடர்த்தி கொண்ட நடுத்தர மற்றும் அதிக அடர்த்தி கொண்ட அடுக்குமாடி வீடுகளும் நிறைய இருக்கின்றன. குடியிருப்புகள் நிறைய உள்ளன. எனவே நாங்கள் மிகவும் வலுவான அடிமட்ட பிரச்சாரத்தை நடத்தினோம். ஏனென்றால் நாங்கள் உண்மையிலேயே மக்கள் சொல்வதை அவர்களை அணுகி கேட்க வேண்டியிருந்தது. மேலும் நான் மக்களுடன் 4,000 மேற்பட்ட உரையாடல்களை நேரடியாக அவர்கள் வீடுகளிலும் தொலைபேசி வழியாகவும் மேற்கொண்டேன். எங்களிடம் ஒரு பெரிய தன்னார்வ குழு இருந்தது. 1,200 மேற்பட்டவர்கள் மாற்றத்திற்கான ஆதரவை உண்மையில் பிரதிபலித்தார்கள். நேர்மையாக சொல்ல போனால் அந்த மாதிரியான உண்மையான தொடர்புதான் நான் வெற்றி பெற உதவியது என்று நான் நினைக்கிறேன்.
முதன்மை வாக்கு வாரியாக பார்த்தால் உங்கள் முக்கிய போட்டியாளரான கேடி அலன் 35,890 வாக்குகளை பெற்றிருந்திருக்கிறார். நீங்கள் 24,854 வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் விருப்பு வாக்கு முறையின் காரணமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை எப்படி பார்க்கிறீர்கள்?
Well, that is exactly as you said. It is a preferential voting system.
நீங்கள் சொன்னது போல் விருப்பு வாக்குமுறை தான் நடைமுறையில் இருக்கிறது. இது குறித்து நான் அதிகம் அலட்டி கொள்ளவில்லை. மக்கள் தீர்ப்பு வழங்கியுள்ளார்கள். ஜனநாயக ரீதியில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அங்கீகரிப்பது முக்கியம் என்றுதான் என்னால் சொல்ல முடியும் என்று நினைக்கிறேன். இருப்பினும் எனக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் எனக்குள்ள ஆழ்ந்த பொறுப்பை நான் உணர்கிறேன். இது முக்கியமானது. இப்போது நாம் ஒரு அரசாக இந்த நாட்டை ஒருங்கிணைத்து அதனை கட்டியெழுப்ப நாங்கள் உறுதி செய்வோம். உள்ளூர் மட்டத்திலும் தேசிய அளவிலும்.
At a local level and at a national level.
தனது தோல்விக்கு காரணம் கொள்கையே தவிர ஆளுமை அல்ல என்று கேடி அலன் கடந்த புதன்கிழமை ABCக்கு அளித்த பேட்டியில் கூறியிருக்கிறார். கொள்கைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், ஆளுமைகளில் குறைவாக கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் மேலும் அந்த நேர்காணலில் கூறியிருக்கிறார். லிபரல் கட்சியிலிருந்து வேறுபடுத்துவதற்கு லேபர் கட்சி போதுமான கொள்கைகளை முன்வைத்துள்ளதாக நீங்கள் நினைக்கிறீர்களா?
Absolutely. I completely reject the notion.
நிச்சயமாக நாம் ஒரு சிறிய இலக்கை கொண்டுள்ளோம் என்று பல்வேறு பிரிவுகள் பல்வேறு வர்ணனையாளர்கள் பரப்பும் கருத்தை நான் முற்றிலும் நிராகரிக்கிறேன். உண்மையில் நாங்கள் மிகவும் லட்சியமான கொள்கை நிகழ்ச்சி நிரலை முன்வைத்துள்ளோம். உண்மையில் எனர்ஜி உருவாக்கத்தில் மாற்றம் மற்றும் உள்ளூர் உற்பத்தியை அதிகரித்தல், திறன்களில் முதலீடு செய்தல், மலிவான குழந்தை பராமரிப்பு மூலம் குடும்பங்கள் மீதான வாழ்க்கை செலவை எளிதாக்குதல், இது தொழில்துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நாட்டில் பெண்கள் உழைக்கும் முன்னேற்றத்திற்கான பாதை மற்றும் நாம் நிச்சயமாக நமது பூர்வீக மக்களின் மேம்பாட்டை கவனிக்க வேண்டும். எனவே இதில் சிறிய இலக்கு என்று எதுவும் இல்லை. இவை துணிச்சலான சீர்திருத்தங்கள் ஆகும். இது தொடர்ச்சியான லிபரல் அரசுகளால் நீண்ட காலமாக பின்தங்கிய விடயங்கள். சுகாதாரத்துறையில் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி மற்றும் சுற்றுச்சூழல் நெருக்கடி, இவையெல்லாம் கோலிஷன் அரசுகளின் ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்டதன் விளைவுகளை நாங்கள் இப்போது அனுபவிக்கிறோம். அத்துடன் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த கோலிஷன் அரசுகள் இவற்றை அலட்சியப்படுத்தியதால் தான் இப்படி நடந்துள்ளது. அவற்றையெல்லாம் நாம் இப்போது சரி செய்ய வேண்டும்.
And it's something that we now need to step in and repair.
இது உங்களுடைய முதல் பதவி காலம். உங்களது நீண்ட கால திட்டம் என்ன?
Well, I've just been elected. I haven't been declared yet, but I think that
நான் இப்போதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நான் இன்னும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்று விட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் மிக முக்கியமான விடயம் மக்களுக்கு சேவை செய்வதும் அவர்களுக்காக உண்மையாக வாதிடுவதும் தான் என்று நான் நினைக்கிறேன். அதில் தான் நான் கவனம்
செலுத்துகிறேன்.
இந்த ஆண்டு நாடாளுமன்றம் செல்லும் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நீங்களும் ஒருவர். எமது நாட்டின் நாடாளுமன்றத்தில் அதிக எண்ணிக்கையிலான பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முறைதான் தெரிவாகி இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது தொடரும் என்று நினைக்கிறீர்களா? நாடாளுமன்றத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான பிரதிநிதித்துவம் விரைவில் கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
Well, this has only happened on one side of politics, on our side, on the Labour Party.
இது இந்த நாட்டின் அரசியலின் ஒரு பக்கத்தில் மட்டுமே நடந்துள்ளது. எங்கள் பக்கம் லேபர் கட்சி பக்கத்தில் மட்டுமே நடந்துள்ளது. பல வருடங்களுக்கு முன்னர் லேபர் கட்சியின் முக்கிய தலைவர்கள் மட்டத்தில் பாலின சமத்துவத்தை நோக்கி செய்யப்பட்ட உறுதியான சீர்திருத்தங்களின் விளைவுதான் இது. 2022 நாம் நிச்சயமாக அதை அடைந்து விட்டோம். அதேவேளை தற்செயலாக நமது நாடாளுமன்றத்தில் இன்னொரு விடயமும் நடந்துள்ளது. எம் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் ஒரு கலவையை நாங்கள் அடைந்துள்ளோம். இந்த விடயங்கள் தற்செயலாக நடக்கவில்லை என்று சொல்வது முக்கியம். இந்த வகையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் சீர்திருத்தங்களை நீங்கள் உண்மையில் கொண்டு வர வேண்டும் மற்றும் அதற்கான தைரியமும் இருக்க வேண்டும். எனவே பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்சித் தலைவர்களால் செய்யப்பட்ட மாற்றங்களின் விளைவுகளை மகிழ்ச்சியுடன் நான் அனுபவிக்கிறேன். இப்போது ஆஸ்திரேலிய மக்கள் இதன் பயனாளிகளாக இருப்பார்கள். ஏனெனில் அரசில் உள்ள பன்முகத்தன்மை என்பது நாட்டு மக்களுக்கு சிறந்த விளைவுகளை உருவாக்கும் என்பதையே
சுட்டிக்காட்டுகிறது.
மிக்க நன்றி மிஷேல் ஆனந்தராஜா. உங்களது புதிய நாடாளுமன்ற வாழ்க்கை சிறப்பாக அமைய வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
No problem. Thank you very much.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.